இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஐயா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுகிறோம், பணிகிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவகுமாரனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் ஆதாரம். உம்மை தேடித்தான் எங்கள் வந்திருக்கிறோம். என் தெய்வமே, சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படட்டும் என்று மன்னார். ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டிருப்பது நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாமக்காரம். Thank you, Holy Spirit. இந்த செய்திக்கு நாம் போறதுக்கு முன்பாக ஒரு வசனம் நாம் வாசிப்போம். கடந்த நாட்களிலே என்னை அதிகமாய் கவர்ந்த ஒரு வார்த்தை, அதை நாம் உபாகமம் 32 அதிகாரம், நீட்டோடவி 32 அதிகாரம், அதில் முதலாம் 2 வசனத்தை நாம் வாசிக்கின்றோமே. உபாகமம் 32 அதிகாரம் முதலாம் 2 வசனத்தை நாம் வாசிக்கின்றோம்.
வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும்.
2 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும். அடுத்தபடி பக்கம் சொல்லப்படுகிறது, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குறது போல என் உபதேசம், என் வசனம் இறங்கும். இந்த ரெண்டையும் நான் யோசித்து பார்த்தேன். கர்பர தேவன பிள்ளைகளே, புதல் பதி சொல்றது, மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும். ஒரு வளர்கிற இளம் பயிருக்கு மழையானது மிக மிக அவசியம். அந்த மழைதான் அது வளர வேண்டிய விதமாக வளர வைக்கிறது. அந்த மழைதான் அந்த பயிரை வளர செய்து அது பலன் கொடுக்க வைக்கிறது. ஆகவே இளம் பயிருக்கு வளரவும் அது பலன் கொடுக்கவும் மழையானது மிக மிக அவசியமாகும். மறுபக்கம் சொல்கிறது, பனித்துளிகள் புள்ளின் மேலே இறங்குறது போல என் வசனம் இறங்கும் அப்படின்ட்டு. ஐ லைக் தட் வேர்ட். நம்ம நாட்டில் நாம் பார்த்திருக்கிறேன், வளர்ந்தவர்கள் பார்த்திருப்பீர்கள், இதை காலையில எழும்பி போகும்பொழுது, காலையில எழும்பி நம்ம வெளியில போனா அந்த புல்லுக்கு மேல நீங்க பாப்பீங்களா இருந்தா, அப்படி துளி துளியாய் கும்பிளி கும்பிளியாக அந்த புல்லுக்கு மேல அந்த பனித்துளிகள் இருக்கும். அதை நீங்கள் வளர்ந்த நம்ம நாட்டில் வளர்ந்தவர்கள் பார்த்திருப்பீங்க. அந்த புல்லின் மேலே இருக்கிற அந்த பனித்துளிதான் அந்த புல்லை செழிப்பாக்குது, வளரப்படுது, சொல்ல போனா வாழ வைக்க. சோ நான் என்ன சொல்ல வரேன், ஒரு இளம் பயிருக்கு அது வளரவும் வாழவும் பலன் கொடுக்கவும் மழையானது எவ்வளவு அவசியமோ, அதுபோல தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை அல்லது உபதேசம், டாக்டரின், நாம் வளரவும் வாழவும் நம் தேவாதி தேவனுக்காக பலன் கொடுக்கவும் தேவனுடைய உபதேசம் அவசியம், அவசியம், அவசியம். ஆகவே இளம் பயிர் போல நாம் வளர்ந்து தேவனுக்காக பலன் கொடுக்க, எப்படியாய் அந்த மழை இளம் பயிர் மேலே பொடிகிறதுவோ அதுபோல தேவனுடைய உபதேசம் நம்மேலே பொடியட்டும். நம்முடைய இதயங்களை திறந்து கொடுப்போம். நம்முடைய இதய கதவுகளை தேவனுடைய வசனத்துக்கு அகல திறந்து கொடுப்போம். கர்த்தர் வார்த்தைகள் ஒரு சபையாலும் வந்து மறு சபையாலும் வெளியில போயிடாதபடி தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே போகட்டும். அந்த வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கும். அந்த வசனங்கள் நம்மை மறுரூபமாக்கும். அந்த வார்த்தைகள் நம்மை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுது. அதாவது அடுத்த மறுபக்கம் சொல்றது, படித்துளிகள் பொல்லின் மேலே இறங்குறது போல என் வசனம் இறங்கு. அது வசனம் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கட்டும். நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய உள்ளான மனுஷனிலே தேவனுடைய வசனம் இறங்கட்டும். அது வறுமையாக திரும்பி வராது. நான் நினைத்த காரியமாக அது வாய்க்கும் அப்படின்ற இயேசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படும். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக லூக்கா 12 அதிகாரம், கம்பி பிளேஸ் குயிக்லி, லூக்கா 12 அதிகாரம். ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு உவமை இந்த நாளிலே சுருக்கமாக நமக்கு இருக்கிற நேரத்துக்கு தக்கதாக மிக சுருக்கமாக ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த உவமை நாம் சென்று கவனித்து நாம் பார்ப்போம். லூக்கா 12 அதிகாரத்திலே 13 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை பாருங்கள். 12 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை நாம் சீகிரமாய் வாசிக்க.
அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார்.
சரி, விடகவனிங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு உவமை குறித்து நாம் இங்கு வாசி கேட்கிறோம். சங்கீத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உவமைகளால் என் வாயை தரப்பே அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனவது. சோ அப்படியே நம்முடைய ஆண்டவர் இயேசு பல உவமைகளை சொல்லியிருக்கிறார். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த மூன்று சுவிசேஷங்கள்ல தான் உவமைகளை பார்க்க முடியும். பட் யோவான் சுவிசேஷத்தில் அதிகமாக உவமைகளை நீங்க பார்க்க முடியாது. ஆனால் நான்கு சுவிசேஷங்களை நாம ஒழுங்காக கிரமமாக படித்து பொதுவான ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு சமநிலையை பேணுவதாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு வீடு அல்லது ஒரு கட்டிடத்தை நாம் பார்க்க வேண்டுமென்றால், அதை படம் எடுத்து படத்தில் அதை நாம் பார்க்க வேண்டுமாக இருந்தால், அந்த வீடை அல்லது அந்த கட்டிடத்தை நாலு பக்கத்திலும் நாம் படம் எடுத்தா தான் அதன் ஒட்டுமொத்தமான அந்த வடிவத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு பக்கத்தில் மாத்திரம் அதை போட்டோ எடுத்து படம் எடுத்து அந்த வீட்டின் வடிவத்தை முழுவதுமாக நாம் பார்க்க முடியாது. அப்ப நாலு பக்கமும் சுத்தி எடுத்தா தான் அதன் வடிவத்தை ஒழுங்காக நாம் பார்க்க முடியும். அதுபோல நான்கு சுவிசேஷங்களை நாங்கள் சரியாக நாம் படித்து பொதுவான ஒரு சத்தியம் வந்து நாம் எடுத்துக்கொள்வது நம்மை சமநிலையாக வைத்துக் கொள்றதுக்கு இடமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஒன்று, மறுபக்கத்தில் இன்னொரு காரியத்தை கூட சொல்லுவேன், தயவுசெய்து கவனிங்க. ஆண்டவர் இயேசு சொன்ன எந்த உவமை, மத்தேயு 13 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க உவமையாக இருக்கிறது. கவனிங்க, இயேசு சொன்ன எந்த உவமையும் பொதுவாக ஒரு சத்தியத்தை அடிப்படையாக வைத்து அதை விளக்கவும் விளங்கப்படுத்தவும் ஒரு உவமையை சொல்வார். பல காரியங்கள், பல சத்தியங்களை சேர்க்கப்பட்டதாக ஒரு உவமையை நீங்க பார்க்க முடியாது. சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆழமாக புரியும்படிக்கு உவமையாக ஆண்டவர் இயேசு ஜனங்களோடு பேசின ஸ்தோத்திரம். சரி, இப்ப இந்த உவமை என்ன அடிப்படையில் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், அல்லது எந்த சத்தியத்தை ஆதாரமாக வைத்து அல்லது எந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லது இந்த உவமையின் தாற்பயம் என்ன அல்லது இந்த உவமையை ஏன் இயேசு சொன்னார் என்று நீங்க கேட்பீங்களாக இருந்தா டைரக்டான வசனம் என்ன தெரியுமா? அந்த 21 வசனத்தை பாருங்க. இந்த உவமையின் சாராம்சம் அந்த கீவேர்ட் ஆஃப் த பாராபிள், இந்த உவமையின் திறவுகோல் வசனம் இந்த 21 வசனத்தில் தான் இருக்கிறது. இந்த சத்தியத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதற்காக ஆண்டவர் இயேசு இந்த உவமையை ஜனங்களுக்கு சொன்னார். அதில் என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க, தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறார். அப்ப எப்படியே இருக்கிறான் என்பதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதான் கபடிங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்கு தானே ஐஸ்வர்யவானாக இருக்கிறவன் இப்படியே இருக்கிறார். சோ அவர் எப்படி இருக்கா என்பதை குறித்து நாம மேல் வசனத்தில் பார்க்க போறோம். சோ இன்றைய இந்த உபமையில் இருந்து நான் சொல்ல போற சுருக்கமான இந்த செய்திக்கு தலைப்பு ஆஸ்தியும் ஐஸ்வர்யவானும் என்கின்ற தலைப்பில் இதை சுருக்கமாக நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம பார்த்து முடிப்போம் சொன்ன ஆண்டவருக்கு நம்புறேன். எனக்கு அறிவான தேவன பிள்ளைகளே, திரும்பவும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்றேன், இந்த பிசாசு நம்முடைய மைண்டை மீறதுக்கு இடம் கொடுக்காது. நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டிய நேரத்தில் பிசாசு நம்முடைய மைண்டை மெய்ந்து நாம் இங்கே இருக்கத்தக்கதாக நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய நினைவுகளையும் வேற எங்கேயாவது தூக்கி கொண்டு போகாதபடி, இங்கே இருந்து கொண்டு நாம் உலகத்தில் பல பாகங்களுக்கும் பல இடங்களில் சுத்தி சுழறாதபடி நாம் நம்முடைய ஆவியை அமர பண்ணி தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்மை நாம் திருப்பி கர்த்தருடைய வசனம் எனக்குள்ள இறங்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே செயல்பட வேண்டும், இன்றைக்கு தேவன் எனக்கு சொல்ற வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பக்குவத்தோடு ஒரு பணிவோடு நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். சரி, இந்த 12 அதிகாரத்தில் 13 வசனத்திலே அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி அப்படி என்று ஆரம்பமாக. சோ இந்த 12 அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் அநேகம் ஆகிரமான ஜனங்கள், ஆகிரக்கணக்கான ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்து இருக்கையில் இயேசு இந்த உபமையை சொல்லியிருக்கிறார். அப்ப முதலாம் வசனத்தை பாத்தீங்கன்னா ஒருவரு மிதிக்கத்தக்கதாக ஆகிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்திருக்கும் போது ஆண்டவர் இயேசு முக்கியமான வசனங்களை, பரத்துக்கு அடுத்த வார்த்தைகளை, அதான் நான் நிறைய சொல்றது, என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்டதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சுயமாக அல்ல, என் பிதா எனக்கு சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததின் ஒரு நோக்கம் பிதா தனக்கு சொன்ன வார்த்தைகளை, அந்த நித்திய ஜீவ வசனங்களை ஜனங்களுக்கு போதிப்பதிலே ஆண்டவர் இயேசு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார். இயேசு அற்புதங்களை செய்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேருக்கு ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவைகளிலும் பார்க்க ஆண்டவர் இயேசுடைய கருத்து எங்க இருந்தது என்றால் பிதாவிடத்தில் தான் கேட்டு கொண்டு வந்த நித்திய ஜீவ வசனங்களை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதிலே அவர் கருத்தா இருந்தார். ஏனென்றால் அற்புதங்களும் அதிசயங்களும் ஆரோக்கியங்களும் இந்த உலகத்தோட போயிடும். நல்லா விளையாடு, இன்றைக்கு ஒரு முடவன் எளிமை நடக்கிறான், ஆனால் அவன் பரலோகத்து போய்க்கல, அதெல்லாம் அங்க போவாது. ஆகவே இந்த பூமிக்குரிய தேவைகளுக்கு அற்புதங்கள் தேவை. இந்த பூமிக்குரிய வாழ்வுக்கு நமக்கு அற்புதம் தேவை, அல்லது ஆரோக்கியம் நமக்கு தேவை. ஆனா அவைகள் பரலோகத்தில் செல்லுபடியாது. அவைகள் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படலாம், தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை பெருக்கலாம், ஆனா அவைகளோடு நாம பரலோகத்தை நாம போக போறது இல்லை. ஆகவே எனக்கு அறிமானங்களே, ஆண்டவர் இயேசு அற்புதங்கள் அதிசயங்கள் ஆரோக்கியங்கள் அடையாளங்களில் பார்க்க தேவ வசனத்தை பிரசதிப்பதிலேயே மிகவும் கருத்தாக இருந்திருக்கிறார். ஆகவே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர் கூடி வந்திருக்கும் பொழுது முக்கியமான வார்த்தை, 2 காசுக்கு 5 அடைக்கலாம் குருவிகளை விற்கிறார்கள், எல்லாம் அவைகள் ஒன்றாவது உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழுந்து போகாது. அவைகளும் பார்க்க நீங்க விசுவாசித்தவர்கள் அல்லவா என்று சொல்லிப்பாரு. நீங்க அந்த நேரத்தில் பேச வேண்டியதெல்லாம் தேவ ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் என்றெல்லாம் நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு, பேசிக்கொண்டு இருக்கிறாரு. இப்படி ஆண்டவர் இயேசு ஜனங்களுக்கு நித்திய ஜீவ வார்த்தைகளை, ஜீவனை அளிக்கிற வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு இருந்து ஒருதன் தக்கண்டு எழும்பி நின்று இன்டரப்ட் பண்ணி இட நிறுத்தி சொன்ன, ஆண்டவரே கொஞ்சம் பாருங்க, எனக்கும் என் சகோதரனுக்கும் இருக்கிற பாக பிரிவினை அதை கொஞ்சம் தீர்த்து வை. அப்ப நான் யோசிக்கிறேன், ஒருவேளை என்ன போல ஒரு போதகர் உங்களுக்கு போதிச்சிருந்தா அவர் பேசுறவருக்கு அபிஷேகம் இல்லை, அதனாலதான் வசனம் எங்களுக்குள்ள இறங்கல் அப்படின்னு ஒரு கருத்துக்கு சொல்லலாம்னு வச்சுக்கணும். பட் பேசுனது யாரு? தெய்வம், தேவகுமார். இயேசு பேசியே அவனுக்குள்ள அந்த வசனம் இறங்கி இல்லையே. அதெல்லாம் அப்படி பேசுனது யாரு? தேவகுமாரன் மனுஷ வடிவில் வந்து, தெய்வம் மனித வடிவில் வந்து பேசுதப்பா, பேசுது. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள அந்த வார்த்தை போகையில்லை. காரணம் என்ன? நன்றாய் கவனி. காரணம் என்ன? பேசுனது இயேசு, சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஜீவ வசனங்கள், ஜீவ வார்த்தைகள். ஆனால் குறிப்பிட்ட அந்த மனுஷனுக்குள்ள அந்த வசனம் போகாததுக்குரிய, இறங்காததுக்குரிய, அவருக்குள்ளே போகாததுக்குரிய காரணம் என்னவென்றால், கேளுங்க கேளுங்க கேளுங்க, அவனுக்குள்ள இருந்த பொருளாசையாக. இப்ப கவனிங்க, 13 வசனத்துல அவர் தனக்கும் தன் சகோதரனுக்கும் இருக்க பாக பிரிவினையை தீர்த்து வைக்க கேட்கிறான் இல்லையா? சோ அப்ப ஏ சொல்றாரு, மனுஷனே என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுவராகவும் வைத்தவன் யார் என்று சொல்லிட்டு நன்றாக கவனிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நன்றாக கவனிங்க, பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருக்க. அப்படியானால் இந்த உவமை என்ன அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குது? நன்றா கவனி, இந்த உவமையை இயேசு ஏன் இந்த இடத்துல சொன்னார்? அப்ப அல்லாமலும் பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்க சொன்ன இயேசு பிற்பாடு அந்த உவமையை கொண்டு வர, இந்த உவமையை சொல்லி முடித்து தான் கடைசியாக என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாகிறாமல் தனக்கு தானே பொக்கிசங்களை சேர்த்து வைக்கிறவர் இப்படியே இருக்கிறார் என்று சொல்லி அந்த உவமை முடிக்கிறார். இப்ப என்ன கவனிங்க, ஆகவே இந்த உவமையை ஆண்டவர் பில்டப் சொன்னதுக்கு காரணம் வந்து இந்த மனுஷனுக்குள்ள இருந்த பொருளாசையை அடிப்படையாக வைத்து, இப்படிப்பட்டதாக ஒரு மனுஷன் இருக்க கூடாது, தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்தில் கொள்ளக்கூடியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடியவர்கள், அல்லது தேவனுடைய பிள்ளைகள், அல்லது தேவனால பிறந்தவர்கள், இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க கூடாது என்பதன் அடிப்படையில் தானே ஆண்டவர் இயேசு இந்த உவமையை சொல்லி. அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. என்னிடத்தில் சொல்றாரு, உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பா. அப்ப உலகத்தில் இருக்கிற அனைத்து பொக்கிஷங்களையும் சேர்த்தாலும், கவனிங்க கவனிங்க, உலகத்தில் இருக்கிற அனைத்து செல்வங்களை சேர்த்தாலும் ஒரு ஆத்மாக்கு அது ஈடாகாது தேவனுடைய பார்வையில, தேவனுக்கு முன்பாக. இவைகளையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம சிந்திக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். ஆகவே பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கு. ஹலோ, புதிய பாட்டின் உபதேசம் என்ன? பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கு. அப்ப நீங்க பாப்பீங்களா, இந்த பழைய ஏற்பாட்டுல விக்கிரகங்களை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க, ஆகவே என்ன விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கிற பொருளாசை தேவன் எனக்கு சேர்த்துதான் நான் பேசுறேன். நன்றா கவனிங்க, நன்றா கவனிங்க. தேவன் அறிவார் நம்முடைய இருதயங்களை. நன்றா இல்லைங்க, நாம் தொடர்ந்து இந்த பூமியில வாழ போறவர்கள் அல்ல, கொஞ்ச காலம் இந்த பூமியில நாம வாழ போறோம். சோ நாம சுதந்திரிக்க போற, என்றென்றைக்கும் நாம நித்திய நித்தியமாய் யுகா யுகமாய் வாழப்போகிற தேவோட ராஜ்யத்தை குறித்த ஒரு சிந்தனை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். சோ பொருளாசை குறித்து அடிப்படையாக வைத்து இந்த உவமையை சொன்னாலும், இந்த மனுஷனை குறித்து நான் கண்டுகொண்ட முதலாவது காரியம் என்னவென்றால், இவன் முழுவதுமாக தேவனை மறந்து போன ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கிறான். இந்த மனுஷனுக்குள்ளே தேவனை மறந்த ஒரு வாழ்வு, தன்னை படைத்த ஒரு தேவன் உண்டு, தன்னை உண்டாக்கின ஒரு தேவன் உண்டு, தனக்குள்ள ஜீவ சுவாசத்தை வைத்த ஒரு இறைவன் உண்டு என்கின்ற அடிப்படை அறிவு இல்லாத ஒரு மனுஷனாக வாழ்ந்திருக்கிறான். அவன் தன்னுடைய பார்வைக்கு புத்திசாலி, ஆனா தேவ பார்வையிலே. இதைத்தான் நாம சிந்திக்கணும். இப்ப நம்ம பார்வையில நாம புத்திசாலிகளாக இருக்கிறோமா, அத தேவ பார்வையில புத்திசாலிகளாக இருக்கிறோமா? இப்ப நான் புத்தி என்று குறிப்பிட்ட போது நீங்க என்னத்துக்கு யோசிக்கிறீங்க? உலக பிறப்பான அறிவு புத்தி நான் சொல்லல. அப்படியானால் மத்த 25 அதிகாரத்தில் 10 கன்னிகளை குறித்து இயேசு சொல்லும் பொழுது 5 பேர் புத்தி உள்ளவர்கள் என்றும் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னாரு. அது என்ன உலக படிப்பை வைத்த ஆண்டவர் அந்த அடிப்படையில் அதை சொன்னாரு? எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை குறித்த அறிவு ஆண்டவர் ஒருவர் உண்டு, நம்ம படைச்ச தெய்வம் ஒருவர் உண்டு என்கின்ற உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துட்டே இருக்கப்படும். இன்றைக்கு இந்த உலகத்தில், இன்றைக்கு நாம் காணுகிற உலகம், இன்றைக்கு நாம் வாழுகிற உலகத்திலே பெரும்பான்மையான மக்கள் தேவனை மறந்த ஒரு வாழ்வு, அல்லது தேவன் இல்லை என்று சொல்லுகிற எத்திஸ்டாக வாழுகிற ஒரு வாழ்வு, இன்றைக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் பெருகிக் கொண்டிருக்கிறது என்றால், அறிவும் விஞ்ஞானமும் வளர வளர, நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு ஒரு பெரிய பிரசங்கம் செய்ய தெரியுமோ எனக்கு தெரியாது, ஆனால் என் மனசுல வருகிற வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்றது தேவனுக்கு பொறுத்து நன்றாக முடியும். இன்றைக்கு உலகத்திலே அறிவு விஞ்ஞானமும் பெருகிக்கொண்டே போகுது, அதனாலதான் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு அழிவு பெருகிக்கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய அறிவு மனிதனுடைய அறிவும் கண்டுபிடிப்புகளும் தான் மனுஷனுக்கு அழிவையே கொண்டு வந்திருக்குது. இன்றைக்கு உலகத்தில் மனுஷனுடைய அறிவு பெருகி கண்டுபிடித்து வைத்திருக்கிற அணுகுண்டுகள், நியூட்டன் குண்டுகளை பார்த்தால், இந்த உலகத்தை போல பல உலகங்களை அழிக்கக்கூடிய குண்டுகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடும் இன்றைக்கு யாரு தொடங்குறதுன்னு சொல்லி பார்த்துக் கொண்டிருக்காள். சோ அறிவு எங்கே கொண்டு போகிறது? மனுஷனை அழிவுக்குள்ளே கொண்டு போகிறது. எனக்கு அறிவான தேவோட பிள்ளைகளே, அது ஒரு பக்கம் இருக்கு. அறிவும் விஞ்ஞானமும் வளர்ற மனுஷன் தேவனை குறித்த அறிவு இல்லாம போகுது. தேவனை குறித்த ஒரு நம்பிக்கை, கடவுள் தெய்வம் படைச்ச ஒருவர் உண்டு என்கின்ற நம்பிக்கை, அட்ட ஒரு நாத்திகர்களாக மனுஷன் வாழ்றார், அறிவை பிடித்துக் கொள்கிறார். வேதம் சொல்றது இது நிக்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு கடைசி நாட்களிலே அறிவு வெறியும். அது வேற. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி கடைசி நாட்களில் அறிவு பெருகித்தான் ஆகணும், அறிவு பெருகித்தான் ஆகணும். ஆகவே இந்த நாட்களிலே அறிவு பெருகி போயிருக்கிறது நாம பார்க்கிறோமே. சோ ஆகவே இது கடைசி நாட்கள் என்பது அதையும் நம்ம வைத்து அடைந்து கண்டுகொள்ளலாம். இன்னொரு காரியம் இதை சொல்லும்பொழுது மனதில் ஞாபகம் சொன்னா, நான் சில நேரத்தில் இருந்த யோசிப்பேன், என்ன தெரியுமா, இன்றைக்கு இந்த விஞ்ஞானமும் அறிவும் வளர்ந்திருக்கிறது போல, இயேசு கிறிஸ்துவோட காலத்துல இந்த விஞ்ஞானம் அறிவு வளர்ந்திருந்தா எப்படி இருக்கும்னு நான் யோசிப்பேன். ஏன் தெரியுமோ, இன்னைக்கு இங்க பாருங்க, இதெல்லாம் வச்சு கவரால எல்லாம் எடுத்து சொல்லப்படுற வார்த்தையெல்லாம் சொல்லி பட்டன அங்க உலகம் முழுவதும் போன. அப்ப நான் யோசி, அடா அடா அட அட, நம்ம ஆண்டவர் இயேசுவு காலத்துல இப்படி அறிவு பெருகி இப்படியான வசதிகள் இருந்திருக்குமா இருந்தால், ஆண்டவர் இயேசுவை எத்தனை விதத்துல படம் எடுத்திருப்பாங்க இல்லையா? எத்தனை விதத்துல, எத்தனை படம், எத்தனை வீடியோக்களை பாடி பேசின செய்திகள் எல்லாவற்றையும் என்ன ரெக்கார்ட் பண்ணி அப்படியே இன்று வரைக்கும் மனுஷன் பார்த்துட்டு கேட்டுட்டே இருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த வாக்கியம் இருக்கல, நம்புகிற தேவன் அதை விரும்பவும் இல்லை. ஏன் தெரியுமோ, கண்டதினால் நீ விசுவாசித்த, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே அவர் லைஃபாக வீடியோவில் பார்த்து நம்புறது அல்ல, இயேசுவை காணாமல் நம்புகிற விசுவாசத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கான அருமையானவர்களே, காணுகிற ஒன்றை நம்ப வேண்டியது என்ன அப்படி என்று சொல்லி வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். இன்று வரைக்கும் நம் ஆண்டவர் இயேசுவை நாம பார்க்கவில்லை, இந்த ஊன கண்களால் அவரை என்னால் பார்க்கவும் முடியல. ஆனால் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு, அவர் வாழ்கிறார் மட்டுமல்ல, அவர் இந்த பூமிக்கு திரும்பி வரப்போகிறார் என்பதற்கும் நான் நீங்களும் இந்த உலகத்துக்கு ஜீவிய சாட்சியா இருக்கிறோம். அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். சரி, இப்ப கவனிங்க, இந்த மனுஷனுக்குள்ளே தேவனை குறித்த ஒரு அறிவு இல்லை. ஆண்டவரை முழுவதும் மறந்து அவனுடைய நோக்கம் எல்லாம் இந்த உலகத்தின் ஆஸ்தியில தான் இருந்தது. நான் யோசித்து பார்க்கிறேன், என்ன தெரியுமா, இந்த உலகத்தின் ஆஸ்தியை சேர்க்கிறதுக்கு எனக்கோ உனக்கோ ஒரு உபதேசம் தேவையில்லை. ஹலோ, ஏனென்றால் அது இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்குது. நம்ம இந்த உலகத்தின் பொக்குஷங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு உபதேசம் தேவையில்லை, மற்றவர்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்குது, சேர்த்து வைக்கிறது. ஒரு கட்டத்தில் இயேசு 12 அதிகாரம் 32 சொல்றார், இயேசு என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறார். என்னோட சேர்க்காதவன், அப்ப நான் யோசிக்கிறேன், தெரியுமா, ஒருவேளை நான் சேர்க்காவிட்டாலும் சிதறடிச்சிடக்கூடாது, இருக்கிறதுகளையும் சிதறடிச்சிடக்கூடாது. இருக்கிறதுகளை உள்ள வந்துவிட்டவர்களை கதைக்கு தெரியாமல், கதைச்சு நடக்க தெரியாமல், நடந்து செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சு இருக்கிறதுகளை நாம வழியில் அனுப்பிடக்கூடாது இல்லையா? என்னுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது, நான் செய்கிற ஒரு காரியம் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. இது வேதம் நமக்கு தருகிற அடிப்படை போதனை. சோ நாம் ஒரு மாதிரி இல்ல, முன் மாதிரியாக நாம இருக்க வேணும். ஒருவருக்கு ஒருவர், ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி, மற்ற நாளைக்கு இன்னொரு மாதிரி. இதெல்லாம் புற ஒரு நாளைக்கு நான் சொல்றேன். எனக்கு இப்ப என்ன கவனிக்கணும் கருமானவர்களே, முழுவதும் தேவனை மறந்தவாள். அவருடைய நோக்கமெல்லாம் இந்த பூமியில இருக்கிற ஐஸ்வர்யம், சொத்து, ஆஸ்தி, களஞ்சியம், தானியம், இவைகளை சித்தான் அவனுடைய அறிவு, அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம், வாழ்க்கையின் பிடிப்பு சகலமும் அதுக்குள்ளதான் இருந்திருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ளே இயேசு பேசியும் தேவனுடைய வசனம் இறங்கல. சொல்றேன் கேளுங்க. சொல்ல வேண்டியது தேவ சமூகத்தில் நின்று கத்தருக்கு முன்பாக நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்றேன் கேளுங்க. எந்த மனுஷனுக்குள்ளே, எனக்கு சேர்த்துதான் நான் பேசுறேன், தேவன் அறிவார். எந்த மனுஷனுக்குள்ளே பொருளாசைகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த மனுஷனுக்குள்ளே தேவனுடைய வசனம் செயல்படாது. Whether you accept or reject, it is up to you, but I know what I speak. இந்த மனுஷனுக்குள்ளே நிறைந்திருந்ததெல்லாம் இந்த உலகத்தின் பொருளாசை, விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கிற பொருளாசை. ஒரு காரியம் சொல்ற கேக்குறீங்களா? பழத்தை காட்டி ஏவாள கெடுத்த பிசாசு. பணத்தை காட்டி யூதாச சரிச்ச. பெண்ணை காட்டி சிம்சோட கெடுத்தார். பொருளாசையை ஊட்டி லோத்தின் மனைவியை ஒப்புத்தூடாக்கினார். நமக்கு எந்த கண்ணிகளை வைத்திருக்கிறார்கள்? பிழந்து போகாதபடி அக்கறதே இருக்கு. தேவனுக்கு பயப்படுற பயம், தேவனை கிட்டு சேர வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். நமக்குடைய காலம் போக போக அதிகரிச்சுட்டே இருக்கு. நான் வாழுகிற உலகம் பொல்லாத உலகம். எங்கு பார்த்தாலும் பாவங்களும் பரிசுத்த குலைச்சல்களும் சீர்கேடுகளும் பெருகிக் கொண்டிருக்க இந்த காலத்தில் உலகத்துக்கு உப்பாக இருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் சாரத்தை இழந்தரக்கூடாது, சாட்சியை இழந்தரக்கூடாது. நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை எப்பொழுதும் நம்முடைய மனதில் நம்ம வைத்திருக்கணும். சேச்சலுக்கு இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் சாட்சி, நான் வேலை செய்கிற இடத்திலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்கு நான் கிறிஸ்துவனுடைய மனுஷன் தான், மனுஷன் என்பதற்கு சாட்சி. அல்லது என் சொந்த பந்தங்களுக்கும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்பதற்கு சாட்சி. அல்லது வெளியில போனாலும் சரி, எங்கு போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சி. I am a follower of Christ wherever whatever. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். தேவனை மறந்தவாள். இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமா? லூக்கா சுவிசேஷத்தில் 5 ஐஸ்வர்யவான்களை நீங்க பார்க்கலாம். இந்த 12 அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவான். அடுத்து 16 அதிகாரம் முதல் பகுதியில் பார்த்து வீட்டை பாருங்க. ரைட், நான் சொல்றது 16 அதிகாரத்தின் முற்பகுதியில் பார்த்தா ஒரு அங்க ஒரு ஐஸ்வர்யவான், அவனுக்கு ஒரு குரானக்காரன் உண்மையில இருந்தால். அந்த அதே 16 அதிகாரத்தில் பார்த்தீங்களா இருந்தால் லூக்காவில் ஐஸ்வர்ய லாசரு. சோ இதற்கு பின்பாடு நீங்க பாத்தீங்களா இருந்தா மத்தைய 19 அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் பாத்தீங்களா இருந்தா அந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்கு அவன் வரான். லூக்கா 19 அதிகாரம் முதலாம் வசனத்தை பாத்தீங்கன்னா சகையு ஐஸ்வர்ய ஆயக்காரனும் ஐஸ்வர்யமானும். நன்றாக கவனிங்க, ஐஸ்வர்யவானும் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானது சகை. இதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இந்த 5 ஐஸ்வர்யவான்களில இந்த 4 மேற்சொல் சகைவ தவிர்ந்த மற்ற 4 ஐஸ்வர்யவான்களுடைய பேரும் பைபிள்ல ரெக்கார்ட் ஆகல. சொல்ற குறிச்சுக்கொள்ள, மற்ற 4 ஐஸ்வர்யவான்களுடைய பேரும் வேதத்தில் சொல்லப்படவே இல்லை, ஆனா சகையுடைய பேர் மாத்திரம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. காரணம் என்ன தெரியுமோ? அவன் பேர் தான் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் தான் மனம் திரும்பி இருக்கான்.
அவன் தான் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி தேவனை குமாரன் அது மாத்திரம் மனம் திரும்ப கடையாளமாக ஆடத்தில் அவது அணியமைப்பட்டது நாலத்து நேரத்துக்கு இன்ஸ்டன்ட்லி உடனடியாக மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் கொடிகள் என்று வேதன் நமக்கு சொல்றேன். கவுடி இல்ல கவுடி இந்த நாலு பேர்ல ஐந்து பேர்ல நாலு பேருட பேரும் பைபிள் இல்ல சகோட பேர் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் தேவனுடைய ஜீவ புத்தகத்தோட பேர் உள்ளது. இந்த ஐசுவரியவான்களை நாம் பார்த்த போது இந்த ஐசுவரியங்களை கொம்பனாக வைத்து பார்த்த போது நன்றாக கவனிங்க அவர்களுக்குள்ளே தேவனை தேட முடியாமல் அல்லது தேவனை மறந்த ஒரு வாழ்வுக்கு அடிப்படை காரணம் ஐஸ்வர்யத்தில் இருந்த பற்று. நான் ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு பிடிப்பில்லாமல் இருக்கலாம், ஆனா நான் என்ன செய்ய வேத வசனத்தை சொல்ல முடியுது என் பொறுப்பு கடமை. எனக்கு ஒரு பொஸ் இருக்கிறார், அவர் எனக்கு தார வார்த்தைகளை நான் சொல்லியா. அப்ப இது குறித்து ஒரு கட்டத்திலே அந்த வாலிபன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டு வந்து ஐசூரியனை குறித்து ஆண்டவரே சொல்லும் பொழுது ஐசூரியவான் தேவட ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊதி ஊசியின் காதுக்குள்ள நுழைகிறது. அப்படி ஐஸ்வர்யன் பரலோகத்துக்கு போக மாட்டான் என்று சொல்லல, மிக அரிதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய நம்பிக்கை, அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை, அவருடைய நோக்கம் எல்லாம் அந்த ஐஸ்வர்யம், பணம், காசு, ஐஸ்வர்யம், ஆஸ்தி. சோ அண்ட் சோ என்னங்க நம்ம எல்லாருக்கும் அடிப்படையாக தெரியுமே, நாம் வரும் பொழுது ஒன்று கொண்டு வந்ததுமே இல்லை. நாம் இந்த பூமி விட்டு போகும் பொழுது ஒன்று கொண்டு போவது. பட் நாம் எங்க இதுகளை கற்றுக்கொள்றோம் தெரியுமா? தேவ பிள்ளைகள் நமக்கு வெளியிலே, அதாவது ரட்சிக்கப்படாத மற்றவர்கள் வாழுகிற வாழ்க்கையை பார்த்து நாமும் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்றோம். அவர்கள் நடக்கிற மாதிரி, அவர்கள் செய்யற மாதிரி நாமும் செய்யறதுக்கு கற்றுக்கொள்றோம். இதை வேதத்தில் நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து அந்நிய ஜாதிகள் மத்தியில் வைத்தார். கானான் தேசத்தில் வச்சு சொன்னாரு, உங்களை சுத்தி இருக்கிற ஜாதிகள் நடக்கிறபடி நீங்கள் நடக்கக்கூடாது, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி நான் உங்களை அழைத்துக் கொண்டு வந்து இங்க நாட்டி இருக்கு. ஆகவே உங்களை சுத்திலும் இருக்கிற ஜாதிகள் வாழ்றபடி நடக்கிறபடி நீங்க நடக்கக்கூடாது, நீங்கள் என்னுடைய ஜனம், என்னுடைய கற்பனைப்படி நீங்க வாழ வேண்டும் சொன்னார். ஆனால் அதைத்தான் நமக்கு செய்யல. ஈவன் தாவீது கூட பெட்டியை கொண்டு வந்தானே வாளை ஊத்தின் இடத்திலிருந்து கொண்டு வந்தான். அவருடைய விருப்பம் சரி, அவருடைய நோக்கம் சரி, அதனால் கொண்டு வந்த விதம் பிழைச்சு போச்சு. அதான் நான் சொல்லுவேன், முடிவை வைத்து முறை சரி என்று சொல்ல முடியாது. அவனுடைய நோக்கம் சரி, ஆனா கொண்டு வந்த விதம் பிழைச்சு போச்சு. அவன் அதை எங்க கற்றுக்கொண்டான்? அவன் சுத்திலும் இருந்து பெலிஸ்தரத்திலிருந்து அவன் கற்றுக்கொண்டான். அதுக்கு முதல் வசனங்களை பாத்தீங்கன்னா, அஞ்சு சுண்டலியும் என்ன பசு, என்ன நுகம் பூட்டப்படாத பசுவிலையும் வைத்து பெட்டியை அனுப்பிவிடுங்க என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஏன்டா சவுல் கொண்டே என்ன யுத்தத்துல பெட்டியை விட்டுட்டான்? அவன் திரும்ப அங்க என்ன மூல வியாதி தொக்கி நின்ற போது பெட்டியை அனுப்பிடுறாங்க. எப்ப பசு சுண்டலியில வச்சா இதே தாவீது இதையெல்லாம் பார்த்து அவனும் என்ன செஞ்சிருக்கான்? அந்த பசு ஒரு ரதத்துல வச்சு அவனு கொண்டு வந்திருக்கான். புறஜாதிகளை முறமே கட்டுக்கொள்றான் பாருங்க. இடகரிபர் தெய்வ ஜனமே, இதுபோல நாமும் நம்மை சுத்தி ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வாழுகிற வாழ்க்கையை நாமும் கண்டு அதை கற்று அதை நம்முடைய வாழ்க்கையில நாம கை கொள்ளவே கூடாது. நாம் இந்த உலகத்துக்கு உப்பு, பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம், நாம் பிரித்தெடுத்துக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், ஐயா தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கும்படி, அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படி அவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே நமக்குள்ள ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அவசியம். உலகத்தை போல நாம் இருக்கவே கூடாது. கடைசி நாட்களிலே சபைகள் உலகத்தோடு ஒத்து போகும் என்று சொல்கிறார்கள். இவர்களை குறித்து விரிவாக பேசலாம். இன்றைக்கு பல தேவாலயங்களில் கூட ஆணும் கல்யாணம் செய்வதை கூட அங்கீகரித்து போதகர் மாறி அதை செய்து வச்சிருக்கிறார். நீதி ஸ்தலத்தில் அநீதி, பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த குலைச்சல். எங்களை எங்கே சொல்றது, யாருக்கு சொல்றது? சபைகள் இன்றைக்கு எப்படியாக போய்கொண்டிருக்கிறது? அது மாத்திரம் இன்றைக்கு வருகிற உபதேசங்களை பார்த்தா எனக்கு தலை சுத்து. எனக்கு ஒன்று ரெண்டு பேர் எடுத்து சொல்லி விட்டேன், ஆசிரியர் இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் படுத்து கவலை பார்த்துக் கொள்ளணும். ஆடுகள் இப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சிக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். நல்ல செய்திகளை தேவோட பிள்ளைகள் கேட்கிறது நல்லது. ஆனால் இன்றைக்கு வருகிற சில செய்திகள் அதெல்லாம் வேதத்தோடு ஒத்திருக்கிறதாக எனக்கு தெரியல. இப்படி சொல்றதால நீங்க என்ன தப்பா அல்லது என்ன தப்பான செய்யக்கூடாது? நீங்க பேசுறது தான் செய்தியா, மற்றவர்கள் பேசுறதெல்லாம் தேவ செய்தி இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி நீங்க கேட்கிறேன், நீங்க தாராளமா கேட்கலாம். அதைப்படி எனக்கு பிரச்சனை. ஆனா என்ன பொறுத்தவரில் உங்களுக்கு தேவன் தன்னுடைய சபையில் வைத்து போதிக்கிற வார்த்தைகளை நீங்க கேட்டு அதன்படி வாழ்ந்தானே போதும். உங்களுக்கு சபையில சரியாக சத்தியம் உங்களுக்கு போதிக்கப்படலையா? அந்த டைரக்டா எங்களுடைய கதை. எல்லாத்தையும் சாப்பிட்டு அஜீர்ணப்பட்டிருக்கூடாது. எனக்கு தெரிந்த சொல்ல விருப்பம் இல்லை சில காரியம். ஆனால் இட் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். எல்லாம் உபதேசம் தான், எல்லாம் பைபிள் தான், எல்லாம் இயேசுதான் என்கின்ற கோட்பாட்டுக்குள்ளே நம்ம போயிடாத அப்படி இருக்கிறது நல்லது. குறிப்பாக இந்த செழிப்பின் உபதேசத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கு. புறவு நேரம் புறப்படுவதை குறித்து சித்தப்பட சொல்றேன். இப்ப பாருங்க, இவனுக்குல தேவனை மறந்த வருவாள். ஐஸ்வர்யம் அதிகமாக அதிகமாக உலக ஆஸ்தி பெருக 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 தேவனை குறித்த பற்று குறைஞ்சு போகுது. ஆகவேதான் நான் சொல்றேன் கேளுங்க, தேவனை மறவாமல் இருக்குது. அடிப்படையாக ஒரு ஆலோசனை கூட சொல்றேன், எனக்கு சேர்த்துதான் திரும்ப திரும்ப அடிப்படையாக நம்ம படைத்த நம்முடைய ஆண்டவர், நம்மை ரட்சித்த ஆண்டவரை மறவாமல் இருக்கிறதுக்கு அடிப்படையாக ஒரு காரியம் நாம செய்யல வேண்டும் தெரியுமோ? நாம் இருந்து வந்த நிலைமையை மறவாமல். நான் என்ன நிலையிலிருந்து வந்தேன், நம்ம நாட்டில நாம எப்படி இருந்தோம். இன்றைக்கு அதான் எதை சொல்றேன், இன்றைக்கு இங்க பிறந்து வளர்ற பிள்ளைகளுக்கு, இங்க பிறந்து வளர்ற பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாது. வாழ்க்கையில அவைகளுக்கு கஷ்டம் தெரியாது. அவருடைய இதுவே அந்த அளவுக்கு பண்படு அவை பணிவு தாழ்மை மற்றவர்களை மதிக்கிற தன்மை என்பது பெரிதாக நாம் எதிர்பார்க்க முடியல. பட் நாங்கள் வளர்ந்த காலத்தில் எங்க தேசத்தில் பல கஷ்டங்களை பார்த்து பல கடினமான சூழ்நிலைகளை முகம் கொடுத்து வந்தபடியால நமக்கு கஷ்டம்ன்ற ஒரு அளவுக்கு என்னட்டு தெரியும். ஆனா இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. அவருடைய ஹார்ட், அவங்களுடைய அட்டிடியூட் ஆஃப் த ஹார்ட், அவங்களுடைய இதய எண்ணங்கள் அல்லது நினைவுகள் வித்தியாசமாக இருக்கு. இருக்கிற சூழ்நிலைகள், வாழ்கிற சூழ்நிலைகளின் படிதான் ஒரு பிள்ளை வளரப்பாக்கு நல்ல விளைவுகள். ஒரு பிள்ளை வளர்ற தன்னை சுத்தி இருக்கிற சூழலை வைத்துதான், அந்த வளர்க்கப்படுகிற அந்த சூழலை வைத்துதான் அந்த பிள்ளை வளரப்பாக்கு. சோ ஆகவே இந்த தேசத்தில் அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாது. ஆகவே அதுகள் அப்படி வளருது. இப்ப நம்ம நாட்டில் என்ன போல வயது வந்தவர்களுக்கு தெரியும், நம்ம நாட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் வந்திருக்கோம் இல்லையா? எவ்வளவு பாடுகளுக்குள்ளால கஷ்டங்கள், வேலை இல்லாத பிரச்சனைகள், எத்தனை பேருக்கு சரியான வீடு இல்லை. வீடு இருந்தாலும் நல்ல என்ன டாய்லெட் வசதி இருந்திருக்காது, நல்ல கிணறு வசதி இருக்காது. எவ்வளவு குறைவுகளோடு இருந்திருப்போம். அதை நான் சொல்லுவேன், நாம் இருந்து வந்த நிலைமைகளை மறவாமல் இருக்கிறது நல்லது. ஆண்டவரே, என்னை இந்த நிலையில வைத்திருக்கிறீர், என் மரண பரியந்தம் உண்மை மறவாதபடி என்னை காத்து. இறங்கின கார், ஏறின கார், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வி ஆர் டிராவலிங் பை த கார். பிரைஸ் காட், ஐ தேங்க் காட். பட் நம்ம நாட்டில் நான் இறந்தது எனக்கு இப்பயாவது எங்கேயாவது ஒரு வீட்டில் இறங்கி சூழ்நிலை காரை காயப்படுவாங்க. எனக்கு அந்த கார்ல கேறி அந்த கண்ணாடியை பதிச்சுட்டு பக்கத்துல இருக்க, கார் வேகமாக ஓட காத்து வந்து அடிக்கும் பாருங்க. அட கிதியா வீட்டை போயிடக்கூடாது, இப்படியே கொஞ்ச நேரம் ஓடிக்கொண்டிருக்கணும் போல இருக்கு. ஏன்னா கார் நமக்கு யார்டையும் கார், பாடை கார். எங்க ஊருக்குள்ள ரெண்டு மூணு கார் தான், நாலஞ்சு கார் தான் நின்று கொண்டு பண்ணிக்கிறேன். சரி, எனக்கு ஞாபகம் இல்லை. படிங்க, என்ன சொல்லுவாரு, நாம இருந்து வந்த நிலைமைகளை நாம மாற வேண்டும். எப்பொழுதும் இருதத்தில் இருக்கிறபடி உண்மையும்படி நான் உங்களுக்கு சொல்றேனே, தேவன் சாட்சியா. நான் சில இடத்துல என் பெட்டில் படுத்திருந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே இப்படியாக எனக்கு ஒரு நல்ல பெட்டு தந்துரு, நான் படுத்து வரேன். மட்டுமல்ல, பயமில்லாமல் என்ன வாழ வேண்டும். நம்மை விருந்துவது எல்லாமே அம்மாரே கூட என்னை எப்படியாக வச்சிருக்கிறேன். நன்றி ஆண்டவர், நன்றி. நம்ம குறைவில்லாம போஷிக்கிறார், நமக்கு என்ன தேவை எல்லாத்தையும் சந்திக்கிறார். நன்றி ஆண்டவர், ஸ்தோத்திரம். முடிக்கிட்டு நேரம் போகுது. ஆனா இது அவர் மறந்து தேவன் மறந்த வாழ்வு. ரெண்டாவது இவன் விட்ட இவன் பேர் என்ன களஞ்சி, ஐ மீன் அவருடைய அவருடைய வயல் நன்றாக விளைந்தது. ஆகவே அவர் என்ன சொன்னான், என் நிறைய தானியங்கள் நிறைய விளைஞ்சிருக்குது. ஆகவே நான் என்ன செய்வேன், ஒன்று செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன். அவன் அப்படி சொன்னதோட தப்பில்லை, அதுல ஒன்றும் பிழை இல்லை. ஆனா அதுக்கு பிறகு என்ன சொன்னா, அங்கதான் அவன் பிழை விட்டான். என்ன தெரியுமோ, களஞ்சியத்திலே சேர்த்து வைத்த பிற்பாடு என் ஆத்மாவே நீ இளைப்பாறு, புசித்து குடித்து சந்தோஷமாயிரு, ஏனென்றால் உனக்காக அநேகம் களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை இவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, மதிகேடனே, மதிகேடனே, இன்றைக்கு ஆத்மா உன்னை எடுத்துக்கொள்ளப்பட்டா, நீ சேர்த்து வைத்ததெல்லாம் உன்னுடையதான். என் கண்களை திறக்கிற இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்திரி. அப்ப என்ன கவனிங்க, இப்ப நான் இப்ப சொன்னேன் என்ன கவனிங்க, தேவனிடத்திலே ஐஸ்வர்யவனாய் இராமல், ஐ ஸ்பீக் த ட்ரூத், திரும்ப திரும்ப சொல்றேன், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்குத்தானே பொக்குச்சங்களை சேர்த்து வைக்கிறவன் தேவனுடைய பார்வையிலே மதிகெட்டவன், மதிகேடனே. ஆண்டவர் எஸ் சொல்ற மதிகேடனே, இன்றைக்கு ஆத்மா உன்னை எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தது யாருதான், அத்திய பலை போல சேர்க்கிறார் யார் அதை அனுபவி பண்ண. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, அப்படியானால் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லாமல் ஐஸ்வர்யன் அமைந்த உலகத்திலே தனக்குத்தானே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே மதிகேடர்கள். இங்க தமிழ்ல கொஞ்சம் நயமாக எழுதி இருக்கிறாங்க, ஆனா ஆங்கில மொழிபெயர பார்த்தா யூ ஃபூல் அப்படின்னு முட்டாள் என்று சொல்லப்படுறது. அதாவது தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாக இராமல் தனக்குத்தானே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம், தேவ பார்வையில முட்டாளாக இருக்கிறார். அதுக்கு பிறகு 21 ஐஸ்வர்யமாயிராமல் தனக்குத்தானே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம், இப்படியே இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னது. அடிப்படை என்ன, தேவனிடத்தில் சேர்க்காமல் தனக்குத்தானே சேர்க்கிறவன் முட்டாளாக மதிகேடனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் படிக்கிறேன். செய்தியின் சாராம்சம் எப்படி எனக்கு பேசுறது தெரியல, கத்தர் கிரியசிவாரன் தயவு செய்து கேளுங்க. தருமையான தேவட பிள்ளைகள், பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வை. அவன் போன முறை கேட்டது இல்லையா, அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன். நான் இந்த உலகத்திலே ஆண்டவரோடு எப்படி வாழ்ந்தேன், அவருக்காக என்னத்தை செய்தேன், நான் கண்ணை மூடும் பொழுது அவைகள் தான் என்னோட கூட. நான் அன்றைக்கு அடைகள் சொல்றதை கேள்விப்பேங்க, என்னை கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கார், ஸ்தோத்திரம். கொஞ்சம் வெயிட், அதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணு. ஆனால் கொஞ்சம் போறோம், என்ன தெரியுமோ, உன்னை தேவன் ஆசீர்வதித்தது எதுக்காக தெரியுமோ, மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உன்னை ஆசீர்வதிச்சிருக்க. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக தெரியுமா, மற்றவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவதற்காக. நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் எதனால தெரியுமா, மற்றவர்களை மன்னிப்பதற்காக. நாம் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவால எதற்காக தெரியுமா, மற்றவர்களை விடுதலையாக. தேவனுடைய வார்த்தைகள் தானே இல்லையா, நாடுகள் என் சத்தத்துக்கு செவ்படுவோம். தேவசது எல்லாரும் எழுதலைங்க, தேவ சமூகத்திலே கேட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கிற பொருள் ஆசை, நமக்கு தேவையான பொருட்கள் இருக்கட்டும், அது பாவம் இல்லை, பொருட்கள் பாவம் இல்லை, பொருளாசையோடு வாழ்வதுதான் பாவம். ஆகவே கருமானவர்களே, நாம் நியாயபூர்வமாக பொருட்களை வாங்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் கத்தர் எதிராளி அல்ல, அது பாவம் அல்ல. ஆனால் பொருட்களையும் ஆஸ்திகளையும் பணத்தையும் பூமிக்குரிய காரியங்களையும் சேர்ப்பதே நம்முடைய இதயத்தின் நோக்கமாக இருக்குமாக இருந்தால் நாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள், ஒரு கொஞ்ச காலம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாட்கள் வரும் அப்பொழுது ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சி அரிக்கிறதும் இல்லை, திருடன் கண்ணபடி திருடுறதும் இல்லை. உங்களுடைய பொக்கிஷம் அங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும் என்றார் ஆண்டவர். செவ்வடுவோமா. எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, நீர் எங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறீர், தெரிந்தெடுத்திருக்கிறீர். கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு அடுவரே வாழ கிருபை தாருங்க. மட்டுமல்ல, உம்முடத்திலே ஐஸ்வர்யவனாக இருக்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை ஆண்டவரே, பரலோகத்துக்கு அடுத்தவைகளை சேர்க்க, உமக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களை ஒப்பு கொடுத்து, எங்களை விட்டு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானவைகளை செய்ய, உம்முடைய ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்க்க கர்த்தரங்களை கிருபை தருகிறார். இயேசுவின் மாறாத நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.